சீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம்.
வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபைகள் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக.
டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற பல வகைகளிலே தாங்கி உதவி செய்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்று முதல் நாம் ஐந்தாவது ஆகமமாகிய உபாகமத்தை சிந்திக்கப் போகிறோம். வேத புத்தகத்திலே உள்ள முதல் ஐந்து ஆகமங்களையும் மோசே எழுதினார். ஆதியாமும், யாத்ராமும், லேவியராமும், எண்ணாமும், உபாகமும். கிரேக்க மொழியிலே டியூட்ரோ என்றால் இரண்டாவது என்றும், நோமியான் என்றால் பிரமாணம் என்றும் பொருள்படும். எனவே இது இரண்டாவது பிரமாணம் என்று சொல்லலாம். சீனாய் மலையிலே தேவன் மோசேக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தை மீண்டுமாக இங்கே சொல்கிறார் என்று எண்ணிவிடக்கூடாது. முதலாவதாக மேலோட்டமாக குறிப்புகளோடு சொல்லிவிட்டு இப்பொழுது ஆழமாக குறிப்பிட்ட காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம புத்தகத்தின் கருத்து ஒருவேளை உங்களை ஆச்சரியப்பட வைக்கலாம். இந்த புத்தகத்தின் முக்கியமான கருத்து அன்பும் கீழ்ப்படிதலும். வேத புத்தகத்திலே இந்த புத்தகத்திலே தேவனுடைய அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். உபாகமத்திலே அன்பு என்ற வார்த்தை 22 முறை வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று புதிதாய் ஒன்றும் சொல்லவில்லை. உபாகமம் தேவனுடைய அன்பிற்கு மாறுத்தரமாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இது சுவிசேஷம் அல்ல, ஆனால் இந்த உன்னதமான அடிப்படை சத்தியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் நல்லது. தேவன் நம்மை நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிக்கவில்லை என்பதையும் நாம் திரும்ப திரும்ப கூறினாலும் நியாயப்பிரமாணம் நல்லது அல்ல என்று ஒருமுறையும் சொல்லவில்லை. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கிறது தெரியுமா? பிரச்சனை நம்மிடத்திலேதான் இருக்கிறது. எனவேதான் தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்க வேண்டியதாயிற்று. மோசே உபாகமத்தை எழுதினார். மோசே தேவனை அறிந்தவர். மோசே தேவனோடு முகமுகமாய் பேசியவர். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 103 சங்கீதம் 7 வசனத்திலே, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று எழுதியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிரியையை கண்டார்கள். ஆனால் மோசே தேவனை அறிந்தது போல அவர்கள் தேவனை அறியவில்லை. மோசேக்கு தேவனுடைய வழிகள் என்ன என்பது தெரியும். அப்படிப்பட்ட நெருக்கமான உறவிலே உண்டாயிருந்த அறிவினாலே வந்ததுதான் உபாகம புத்தகம். அதோடு கூட மோசே 40 வனாந்தரத்திலே கிடைத்த அனுபவத்தையும் சேர்த்து எழுதியிருக்கிறார். உபாகமம் 34:5-12 வசனங்களிலே மோசேயின் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒருவேளை யோசுவாவினாலே எழுதப்பட்டிருக்கலாம். யோசுவாவின் புத்தகம் எழுதப்பட்ட பொழுது அதுவும் இந்த 5 ஆகமங்களோடு இணைக்கப்பட்டதாய் இருந்திருக்க வேண்டும். பலர் உபாகம புத்தகத்தை மோசே எழுதவில்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் மோசேயின் காலத்திலே எழுத்து இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் மோசேயின் காலத்திற்கு முன்னதாகவே எழுத்து இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாய் கூறுகிறார்கள். சிலர் எப்படி குறை கூறுகிறார்கள் என்றால், உபாகம புத்தகம் ஆசாரித்துவத்தையும் எருசலேமையும் மகிமைப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் எருசலேமை குறித்தோ ஆசாரியத்துவத்தை குறித்தோ உபாகம புத்தகத்திலே எதுவும் சொல்லப்படவில்லை. சீனாய் மலையின் அனுபவம் இல்லாத புதிய சந்ததிக்காக உபாகம புத்தகம் எழுதப்பட்டது. யோர்தான் நதியின் கிழக்கு கரையிலே வந்து இந்த புதிய சந்ததி சேர்ந்து விட்டார்கள். வாக்குத்தத்த பூமிக்கு நுழைவதற்கு 1 முன்னாலே இது நடந்தது என்று சொல்லலாம். எகிப்தை விட்டு வெளியே வந்த பெரியவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். அவிசுவாசத்தினாலேயும் கீழ்ப்படியாமையினாலேயும் அவர்கள் மரித்து வனாந்தரத்திலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்கள் தேவனுடைய கற்பனையை மீறினார்கள். அது செய்யக்கூடாததை செய்ததினால் வந்த பாவம். அது மட்டுமல்ல, தேவனை விசுவாசிக்க வேண்டிய அளவு விசுவாசிக்கவில்லை. அது செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்ட பாவம். அருமையானவர்களே, அவிசுவாசமும் பாவம் தான். மாம்சத்தின் வழியாக பார்ப்போம் என்றால் கற்பனையானது பலவீனமாயிருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் மாம்சமே தவறானதாயிருக்கிறது. இன்றைக்கும் மாம்சத்தின் காரியங்கள் தவறான காரியங்களாயிருக்கிறது. எனவேதான் வேறு ஒரு அடிப்படையிலே தேவன் நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். இஸ்ரவேல் வம்சத்தின் புதிய சந்ததியினர் இப்பொழுது வளர்ந்து பெரியவர்களாகிறார்கள். வனாந்தரத்தின் 38 வெளிச்சத்திலே நியாயப்பிரமாணமானது விளக்கம் கொடுக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. ஏற்கனவே நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்படாத சில காரியங்களை குறித்தும் உண்டான பிரச்சனைகளுக்கும் தீர்வு எழுதப்பட வேண்டியதாயிருந்தது. அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தை தொடர்ந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் சொல்ல வேண்டியவராயிருந்தார். அருமையானவர்களே, இன்றைய குடும்பங்களிலேயும் இது அநேக குடும்பங்களிலே செய்யப்படாத ஒன்றாயிருக்கிறது. திருச்சபைகளிலேயும் நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய அளவு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய அளவு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக பிரச்சனை குடும்பங்களிலே இருக்கிறது. ஏனென்றால் குடும்பத்திலேதான் கர்த்தருடைய வார்த்தைகள் முதலாவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மோசே தனது மரணத்திற்கு பின்னர் பொறுப்பெடுக்க வேண்டிய யோசுவாவிற்கு பணியை கொடுக்கும் முன்னதாக தேவனிடத்திலிருந்து பெற்ற இறுதியான கட்டளைகளை கூறுகிறார். வனாந்தர அனுபவத்தை அவர் திரும்பி பார்க்கிறார். நியாயப்பிரமாணத்தின் சில குறிப்புகளை முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறார். வாக்குத்தத்த பூமியை குறித்து தேவன் சொன்ன காரியங்களின் அடிப்படையிலே பிரமாணங்களை கூறுகிறார். இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கும்பொழுது மோசேயின் நியாயப்பிரமாணங்கள் மக்களுக்கு மட்டுமல்ல அந்த தேசத்திற்கும் கொடுக்கப்பட்டதை கவனிக்க வேண்டும். இறுதியாக மோசே ஒரு புதிய பாடலை கற்றுக் கொடுக்கிறார். 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறார். பின்னர் மறிப்பதற்கு ஆயத்தமாகிறார். எபிரேய உபாகம புத்தகத்திலே உள்ள பிரிவுகள் சிறந்த முறையிலே செய்யப்பட்டிருக்கிறது. மோசே இவ்வாறு கர்த்தருடைய கற்பனைகளை 8 பிரிவுகளாக சொல்லியிருக்கிறார். 1:6-4:40 இரண்டாவதாக 4:44-26 இரண்டாவது பிரிவு, 3:27-28 4:29-30 5:31-13 6:32-7:33-8:34 இப்பொழுது உபாகமம் 3 நாம் கடந்து செல்வோம். மோசே வனாந்தரத்திலே இஸ்ரவேலரின் பயணத்தை திரும்பி பார்த்து நடந்த காரியங்களை குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இப்பொழுது பழைய சந்ததியினர் மரித்து போய்விட்டார்கள். காலேபும் யோசுவாவும் மட்டும் உயிரோடு இருக்கிறார்கள். புதிய சந்ததி வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைவதற்காக ஆயத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறுகளைப் போலவே இவர்களும் தவறு செய்துவிடாதபடி எச்சரிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், உபாகமம் 3:2 வாசிக்கிறேன். சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 பிரயாண தூரத்திலுள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. இப்பொழுது மோசே நிற்கிற இடம் தூரத்திலே எருசலேமை பார்க்கக்கூடிய ஒரு இடம். இந்நாட்களிலே அங்கே இருந்து எருசலேமை பார்க்கும்பொழுது வனாந்தரமாக காட்சியளிக்கிறது. ஆனால் முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டுவரப்பட்ட பொழுது அது பார்க்கவே செழுமையான இடமாக இருந்திருக்க வேண்டும். ஓரே பருவத்திலேதான் சீனாய் மலை இருக்கிறது. இந்த ஓரேபிலிருந்து காதேஸ் பர்னேயா 11 பிரயாண தூரத்திலே இருக்கிறது. இதுதான் வாக்குத்தத்த பூமிக்கு நுழைவாயில். இஸ்ரேல் மக்கள் 38 வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். ஆனால் 11 பிரயாண தூரத்திலேதான் அன்று அவர்கள் இருந்தார்கள். ஏன் அவ்வாறு அவர்கள் அலைந்து திரிந்தார்கள்? அவருடைய அவிசுவாசத்தினாலே. அவிசுவாசத்தினாலேயும் கீழ்ப்படியாமையினாலேயும் நேராக நடந்து செல்ல வேண்டியவர்கள் அலைந்து திரிந்தார்கள். வனாந்தரத்திலே நாடோடிகளாயிருந்தார்கள். கற்றுக்கொள்வதிலே மிகவும் குறைந்த வேகம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். எனவேதான் அந்த பயங்கரமான பாலைவனத்திலே 38 அலைந்து திரிந்தார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, பல சமயங்களிலே நாமும் கற்றுக்கொள்வதிலே தாமதமானவர்களாயிருக்கிறோம். அதாவது தாழ்வான ஆவிக்குரிய அறிவுள்ளவர்களாயிருக்கிறோம். நம்மிலே சிலர் சில காரியங்களை எத்தனையோ ஆண்டுகளாக கற்றுக்கொண்டே இருக்கிறோம், கற்று முடியவில்லை. வசனம் 3 பாருங்கள். இஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறிய அடித்த பின்பு. அவர்கள் அலைந்து திரிந்த காலத்தின் கடைசி பகுதியிலே மோசே இந்த 1வது செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார். முதல் முறையாக அவர் எல்லாவற்றையும் வாயின் வார்த்தைகளினாலேயே கூறினார். பின்னால்தான் அவை எழுதப்பட்டது. மோசேதான் மக்களிடத்திலே பேசுகிறவராயிருந்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு கூறினார் என்பதையும் தெளிவாய் சொல்கிறார். அவர்களுடைய சரித்திர பின்னணியத்தை திரும்பி பார்த்து இன்னமும் செல்ல வேண்டிய பிரயாணத்தை குறித்து பேசும்பொழுது தான் செய்த தவற்றை குறித்தும் அவர் பேசுகிறார். பாருங்கள், உபாகமம் 1:9, பின்னர் 12:13. அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது, உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பேர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். இந்த சம்பவத்தை நாம் யாத்ராமம் 18 பார்க்கலாம். மோசே பாரமுள்ளவராக வருத்தத்தையும் வழக்குகளையும் சந்திக்கிறவராயிருந்தார். அவர் தனியாக இஸ்ரவேல் மக்களின் பாரத்தை சுமந்தவராக எண்ணினார். இவ்வாறாக 70 தலைவர்களை நியமிக்க தேவனும் அனுமதி கொடுத்தார். இதுதான் பின்னான காலங்களிலே செனகரிப் சங்கமானது. இவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை மரண ஆக்கணைக்குள்ளாக பல ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு செய்தவர்கள். தன்னுடைய வருத்தத்திலேயும் நெருக்கத்திலேயும் தேவனே இஸ்ரவேல் ஜனங்களை சுமக்கிறவர் என்ற உண்மையை காண தவறிவிட்டார். மோசே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவன்தான். ஒரு ஆளுகை குழு அவனுக்கு தேவையில்லை. அந்த பெரிய தவற்றை செய்ததை குறித்து இப்பொழுது இங்கே கூறுகிறார். அருமையானவர்களே, மிகச் சிலரே இந்த உலகத்திலே தாங்கள் செய்த தவறுகளை ஒத்துக்கொள்கிறார்கள். மோசே அவ்வாறு ஒத்துக்கொள்கிறார். இது நல்லது போல தெரிந்தது, ஆனால் அது வேலை செய்யவில்லை. அதனாலே அநேக பிரச்சனைகள் தான் வந்தது என்பதையும் கூறுகிறார். இன்றைக்கும் இதே காரியம் திருச்சபைகளிலேயும் ஏற்படக்கூடும். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மிக கேடான ஒரு காரியம் போதகருடைய தரிசனத்தை அறியாத திருச்சபை ஆளுகை குழுவாகும். அப்படிப்பட்ட நேரங்களிலே ஒன்று ஆளுகை குழு கடந்து செல்ல வேண்டும், அல்லது போதகர் தான் கடந்து செல்ல வேண்டும். அந்த போதகர் கர்த்தருடைய வார்த்தைக்காக உறுதியாக நின்று அதை பிரசங்கிப்பார் என்றால் ஆளுகை குழுவானது அவருக்கு உறுதியான ஆதாரம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆளுகை குழுவினர் போதகர் தலைவாருவது சரியல்ல என்று எண்ணுவார்கள் என்றால் அவர்கள் வெளியேற வேண்டும். ஆனால் பொதுவாக அந்த ஆளுகை குழுவினர் நிலைத்திருந்து திருச்சபையை இரண்டாக பிளந்து விடுகிறார்கள், அல்லது அந்த போதகரை சிலுவையிலே அடிக்க முயலுகிறார்கள். வனாந்தரத்தின் வழியாக வந்த தனது அனுபவத்தை குறித்து இங்கே மோசே என்ன சொல்கிறார் தெரியுமா? பாருங்கள், உபாகமம் 1:19. நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலை நாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவிலே சேர்ந்தோம். ஆம் பிரியமானவர்களே, மோசேயும் அங்கே இருந்தபடியினாலே அது சிறப்பானதாகவும் அதே நேரத்திலே பயங்கரமானதாகவும் இருக்கிறது. வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தது ஏதோ மகிழ்ச்சியான உல்லாசமான ஒரு பிரயாணம் அல்ல. இரண்டாவதாக, மோசே செய்த தவறு காதேஸ் பர்னேயாவிலே அவர் எடுத்த தீர்மானம். அது மக்களின் தவறு. அது அவருக்கு உதவும்படியாக ஏற்படுத்தப்பட்ட குழுவினால் உண்டான தவறு. உபாகமம் 1:20-23 வரை பாருங்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்து கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். அங்கே தேசத்தை சென்று வேவு பார்ப்பதற்காக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொருவரை அனுப்பினோம் என்ற விவரத்தை சொல்கிறார். தேவன் ஏற்கனவே தேசத்தை வேவு பார்த்து சொல்லிவிட்டார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று கூறிவிட்டார். அங்கே ராட்சதர்கள் போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் அவர்களை நான் பொறுப்படுத்திக் கொள்வேன் என்றுதான் தேவன் கூறியிருந்தார். ஆனால் ஜனங்கள் கோத்திரத்திற்கு ஒருவராக சேர்ந்து வேவு பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். மோசேயும் அதை ஒத்துக்கொண்டார். அங்கே என்ன நடந்தது? அங்கே நடந்ததின் விளைவுதான் அவர்கள் மீண்டுமாக வனாந்தரத்திலே சுற்றி அலைந்தார்கள். அடிப்படை பிரச்சினை அங்கே அவிசுவாசம். அது நல்ல ஒரு தேசம் என்று தேவன் கூறினார். அங்கே சென்று வந்த ஜனங்களும் அது நல்ல நிலம்தான் என்பதை ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அங்கே ராட்சசர்கள் போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். தேவன் அந்த ராட்சசர்களை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், நான் இஸ்ரவேல் ஜனங்களை உள்ளே கடந்து போக செய்வேன் என்றார். ஆனால் அவர்களோ தேவனை நம்பவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்மிலே பலர் பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ராட்சசர்கள் போன்ற காரியங்களை சந்திக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் அப்படிப்பட்ட சம்பவத்தை எதிர்கொண்டிருப்பீர்கள். ராட்சசர்களை எப்படி கையாள்வது என்பதை அறிந்து கொள்வது கடினமானது. ஏனென்றால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு முன்னாலே நாம் சின்ன பட்டுப்பூச்சி போல இருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நமக்காக அவரே அப்படிப்பட்ட காரியங்களை கையாள்வேன் என்று கூறியிருக்கிறார். அதை அறிந்து கொள்வது எவ்வளவு மேலான காரியமாயிருக்கிறது இல்லையா? எப்பொழுதுமே நம்மை சுற்றியிருக்கிற சூழ்நிலைகள் நமது பிரச்சனை இல்லை, நமக்கு உள்ளே இருக்கிற அவிசுவாசமே நமக்கு பிரச்சனையாயிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் ஒருவேளை ராட்சசர்களை போன்ற காரியங்களை நீங்கள் எதிர்கொண்டு நிற்கலாம். நீங்கள் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்களோடு இருக்கிற கர்த்தர் உங்களை இந்த வழியாகவே எடுத்துக்கொண்டு செல்லப் போகிறார். நீங்கள் அவரை நம்புவதிலிருந்து மட்டும் பின்வாங்கி விடாதிருங்கள். எனவே அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் கூறிவிட்டார், காதேஸ் பர்னேயா வரை வந்த எல்லா மக்களும் மடிந்து போவார்கள். ஏனென்றால் அவர்கள் அவிசுவாசத்தினாலே பின்வாங்கிவிட்டார்கள். பழைய சந்ததியிலே 2 பேர் மட்டுமே வாக்குத்தத்த பூமிக்குள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்கள் யோசுவாவும் காலேபும். பாருங்கள், உபாகமம் 1:34-38 வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும், எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்தி அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். காலேபும் யோசுவாவும் மற்றவர்களை விட வித்தியாசமானவர்கள். வேவு பார்க்க சென்றவர்களிலே சரியான அறிக்கையை, நல்ல ஒரு அறிக்கையை கொண்டு வந்தவர்கள். காலேப் எந்த நிலப்பரப்பை வேண்டும் என்று விரும்பினானோ அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை குறித்து நாம் பின்னாலே பார்ப்போம். அவன் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதன். அவன் அந்த தேசத்திலே மேலும் கீழும் நடந்து தெரிந்து இந்த ராட்சதர்கள் வாழும் மலைப்பிரதேசத்தை விரும்பினான். அதை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் கொடுத்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் ஒரு பெற்றோராயிருக்கிறீர்களா, அல்லது வாழ்க்கையை துவங்கியிருக்கும் ஒரு இளைஞராயிருக்கிறீர்களா? தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் ஓரமாக உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அது தவறானது. இன்றைக்கு அநேகர் தாங்கள் அமைதியாக உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தால் எல்லாம் நடக்கும் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானோர்களே, ஜெபிக்க வேண்டியது அவசியம்தான். தேவனோடு ஐக்கியத்திலே வாழ வேண்டியது முக்கியமானதுதான். ஆனால் நீங்கள் வெளியே சென்று பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சியை கட்டாயம் எடுக்க வேண்டும். காலேபு அலைந்து திரிந்த அந்த நிலத்தை தான் அவனுக்கு கொடுப்பேன் என்றார். இன்றைக்கு நம்மிலே அநேகர் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அது தவறான இடம் பிரியமானுள்ளே. நாம் நடக்க வேண்டும். கிறிஸ்தவ நடக்கையை குறித்து வேதத்திலே அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சிறிதளவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பகுதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். யோசுவா மோசேயை தொடர்ந்து தலைமைத்துவத்தை எடுக்கிறார். ஏன் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான்? அவன் அனுபவம் மிக்க ஒரு மனிதன், முழுமையாக தேவனை பின்பற்றினவன். காலேபும் யோசுவாவும் வேவு பார்க்க சென்று நல்ல அறிக்கையை கொண்டு வந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஆம், விசுவாசமே அடிப்படையான காரியம். அவர்கள் தேவனை விசுவாசித்தபடியினாலே, விசுவாசத்தினாலே காலடி எடுத்து வைத்து முன் செல்ல ஆயத்தமாயிருந்தார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனை விசுவாசியாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தோடு கூட நீங்கள் வெளியே சென்று காரியங்களை செய்ய வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை செயல்படும்படியாய் நல்ல ஆலோசகர் மூலமாய் ஆலோசனைகளை கொடுத்தும் நீங்கள் செயல்படாமல் இருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஜெபிப்பது மட்டும் ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. நாம் அதற்காக செலவு செய்ய வேண்டிய நேரத்தையும் அதற்காக எடுக்க வேண்டிய முயற்சிகளையும் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும், விசுவாசத்தோடு கூட எந்த பெரிய காரியமாயிருந்தாலும் அவரை நம்பி நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஏனென்றால் சாதிக்கிறவர்கள் நீங்கள் அல்ல, அவர் செயல்படுவார். அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அவர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே. யோசுபாவும் காலேபும் காரியங்களை பார்த்து அறிந்து கடினமான சூழ்நிலையாக தெரிந்தாலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை விசுவாசித்தபடியினாலே அவர்களை நீர் உயர்த்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலேபு விரும்பிய பகுதியை நீர் அவனுக்கு கொடுத்தீர். யோசுவாவை மோசையின் ஸ்தானத்திலே பணிப்பொறுப்பை கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உம்மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் துணிந்து முன் செல்வார்கள் என்றால் கர்த்தர்தாமே அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான ஆலோசனையை தாரும். ஜெபித்தால் மட்டும் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜெபித்தால் மட்டும் போதாது என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வை நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கும் இந்த வாரத்திலேயும் இந்த மாதம் முழுவதிலேயும் இந்த வருடத்திலேயும் உமக்காக செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க எங்களை பலப்படுத்தும். உம்மை நம்பி நாங்கள் முன் செல்கிறோம். எங்கள் கால்களை பலப்படுத்தும். எங்கள் கரங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. விதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். சாத்தானின் அக்னி ஆத்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும். சாத்தானின் அக்னி ஆத்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. தீர்மானங்கள் தோற்காவனும் காத்து கொள்ள உதவும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. பரலோகில் நான் உலாவ கிருபை செய்யும் இயேசு தேவா, உண்மை வழி காட்டியே. கிருபை செய்யும் இயேசு தேவா, உண்மை வழி காட்டியே. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24 வசனத்தின் பின்பாகம். நீதிமொழிகள் 10:24 வசனத்தின் பின்பாகம்.